சிறப்பு பார்வை. ஒரு ஆமையின் ஏக்கம். இதனை சர்குணா பாக்யராஜ் அவர்கள் சாண்டா கிளாரா கலிபோர்னியாவிலிருந்து எழுதியுள்ளார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நீரிலிருந்து தலையை தூக்கி பார்த்தது அந்த நிறைசூல் ஆமை. இது ஒரு நல்ல இரவு. எத்தனை வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இரவு. தான் பிறந்த மண்ணை தொடப்போகும் இரவு. இன்றைய தினத்தை விட்டால் மறுபடியும் என்று வர முடியுமோ? கடல் அலைகள் மணற்பரப்பில் தாளமிடும் ஓசையை தவிர்த்து எங்கும் அமைதி. மேகங்களற்ற வானில் வைர துணுக்குகளாக விண்மீன்கள், அந்த வளைந்த கழியின் நீர்பரப்பில் வெள்ளிக்கம்பிகளாக நிலவின் கதிர்கள். வேறு ஒளி இல்லை. இன்னும் ஆலோசிக்க நேரமில்லை. மெதுவாக நீரிலிருந்து வெளியே வந்து கழுத்தை இரு பக்கமும் திருப்பி சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்து மேலும் செல்ல தடங்களில்லை என்ற உறுதியுடன் அடிமேல் அடி வைத்து தூரத்து மணல் மேட்டை நோக்கி ஊர்ந்தது. அடிவயிற்றில் பாரம் கனத்ததாலும் ஈரமணல் பரப்பில் துடுப்புகள் போல கால்கள் புதைந்ததாலும் வேகமாக செல்ல முடியவில்லை. பத்தடிக்கு ஒரு முறை நின்று நீண்டு பெருமூச்சு எடுத்துக்கொண்டது. ஊர்ந்து ஊர்ந்து ஒருபடியாக மணல் மேட்டை அடைந்து விட்டது. ஒரு வினாடியும் வீணாக்க முடியாத நிலை. மங்களான நில ஒளியிலும் படர்ந்து கிடந்த அடும்பு கொடிகளின் பசுமையான இலைகள் மான் குழம்புகள் போல். அந்த ஆமி துடுப்புகளால் மணலை இருபுறத்திலும் தோண்டி கொடிகளை நீக்கி பள்ளம் உருவாக்கி உடம்பை புதைத்து கொண்டது. நெஸ்டிங் பிட். பின்பு நிதானமாக பின் துடுப்புகளால் கரண்டி போல் மணலை கோரி வெளியேற்றி குடுவை போல் ஒரு குழியை ஏற்படுத்தி அதில் முட்டைகளை இட துவங்கியது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் முட்டைகளை இட்டு முடிக்க. ஒவ்வொரு முட்டை வெளிவரும் போதும் வேதனை. ஆமை கண்களை மூடிக்கொண்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மணல் மேட்டிலிருந்து சிறு குஞ்சாக முட்டையிலிருந்து வெளிப்பட்டு கடல் நீரை நோக்கி ஓடி சென்றது. கண்முன்னே விரிந்தது. ஏதோ ஒரு கூட்டுக்குள் அடைப்பட்ட உணர்வு. கை கால்களால் கூட்டை உடைக்க பார்த்து முடியாமல் தன் கூர்மையான தாடையினால் முட்டையின் ஓட்டை குத்தி உடைத்து கொண்டு வெளியே வந்தபோது மெல்லிய கீச்சு குரல்கள் வரவேற்றன. தன்னோடு பிறந்தவர்கள் மணல் குழியை விட்டு வெளியே வர சின்னஞ்சிறு துடுப்புகளால் ஒன்றையொன்று மிதித்து தள்ளுவதும் மணலை தோண்டுவதுமாக ஒரே கலவரம், திருவிழா கூட்டம் போல. எப்படியோ ஒவ்வொன்றாக வெளியேறின. இதுதான் கடைசி குஞ்சு. குழியை விட்டு மணல் மேட்டுக்கு வந்தால் அன்றைக்கும் பகல் போன்று நிலவழி. பொடிமணல் படர்ந்த கண்களை தாக்கியது. ஆமை குஞ்சு தன் சிறு முன் துடுப்புகளால் கண்களை துடைத்து கொண்டது. சற்று தொலைவில் கொட்டிவிட்ட மூட்டையிலிருந்து சிதறி ஓடும் கருநீல பாசிமணிகள் போல் உடன் பிறந்த குஞ்சுகள் மணல் மேட்டிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தன. ஆமை குஞ்சுக்கு ஏதோ ஒன்றை காணவில்லை என்ற ஏக்கம். அப்பா அம்மா என்று அழைத்து சுற்றுமுற்றும் யாரையும் காணவில்லை. நெடும் தொலைவில் புரியாத குரல்கள். பெற்றோரை தேட நேரமில்லை. அபாயம் நிரம்பிய சூழல் என்று உள்ளுணர்வு எச்சரித்தது. மேலும் நிற்க விரும்பாமல் மேட்டிலிருந்து குதித்து மற்ற குஞ்சுகளோடு சேர ஓடியது. ஏதோ ஒரு காந்த சக்தி இழுக்க எல்லா ஆமை குஞ்சுகளும் கடல் அலைகளை நோக்கி ஓடின. துரத்தி வந்த நாய்கள் காட்டு பூனைகள் நண்டுகளுக்கு தப்பி சின்னஞ்சிறு கால்கள் நீரை தொட்டபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி இன்னும் நினைவில் இருக்கிறது. புதிய உலகம் மீன் குஞ்சுகள் வரவேற்றன. தாலும் ஒரு மீன் குஞ்சு போல் நீந்தி நீந்தி எங்கோ ஒரு ஆந்தையின் குரல் திடுக்கிட்டு விழித்து கொண்டது. முட்டையிட்டு முடித்த ஆமை அடிவயிற்றில் பாரம் குறைந்து விட்டது. 100 அழகிய முட்டைகள் பிங் பாங் பந்து அளவு தந்தத்தில் கடைந்தெடுத்த தோற்றம். பார்த்து ரசித்து அடைகாக்க முடியாது. பின் துடுப்புகளால் வேக வேகமாக மணலை குவித்து முட்டைகளை மூடியது. குழி தோண்டிய அடையாளமே தெரியாதவாறு ஒதுக்கி வைத்திருந்த அடும்பு கொடிகளை இழுத்து மணல் மேல் பரப்பியது. கதிர்வன் தோன்றும் முன்பு கடலுக்குள் திரும்பி சென்று விட வேண்டும். முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவர குறைந்தது 60-70 நாட்கள் ஆகும். அதற்குத்தான் எத்தனை ஆபத்துகள். பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்கள்தான் பெரிய எதிரிகள். தனக்கு துணை செய்ய அந்த ஆணாமை இல்லையே. அவனை சந்தித்து இன்பமாக பழகியதெல்லாம் சில மணி நேரம்தான். சந்தித்தோம் பிரிவோம் என்றபடி தலையையும் வாலையையும் ஆட்டிவிட்டு போய்விட்டான். ஆண் ஆமைகளே இப்படித்தான். நீரை விட்டு வெளியே தலை காட்ட மாட்டார்கள். இந்த உண்மை தெரியாமலா அந்த தமிழ்ப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆமை இனத்தை பற்றி பாடினார்? அதுவும் ஒரு பெண் புலவர். அந்த பாடலின் ஒரு பகுதி நினைவில் நிழலாடியது. அடும்பு கொடி சிதைய வாங்கி கொடுங்கழி குப்பை வெண்மணற் பக்கம் சேர்த்தி நிறைசூரி ஆமை மறைத்து ஈன்று புதைத்த கோட்டு வட்டு உருவின் புலவு 100 முட்டை 100 முட்டை பார்ப்பு இடன் ஆகும் அளவை பகுவாய்க்கணவன் ஓம்பும் காணல் அம் சேர்ப்பன். குமிழி ஞாழலார் நப்பசலையார் அகநானூறு 160 3 8. குமிழி ஞாழனார் நப்பசலையார் அவ்வளவு கச்சிதமாக பெண் ஆமை மணல் மேட்டில் குழி தோண்டி முட்டையிட்டு மறைத்து வைப்பதையும் முட்டையின் உருவம் நிறம் வாசனையை நேரிலே கண்டு மனதிலே பதித்து கவிதையாக வடித்திருக்கிறார். ஒரு நிமிடம் ஆமைக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. தங்களுடைய கடினமான உழைப்புக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்த வரியை நினைத்த போது கண் கலங்கியது. ஏன் பகுவாய்க்கணவன் குஞ்சு வெளி வருமளவும் பாதுகாத்திருக்கும் என்றார். பகுவாய் ஆமைகள் ஸ்னாப்பிங் டர்டில்ஸ் ஏரி குளம் போன்ற நன்னீரிலும் உப்பங்கழிகள் காயல்களிலும் காணப்படும் ஆண் பெண் ஆமைகள் உருவத்தில் ஒன்று போல் இருக்கும். இவை தங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள வாயை பெரிதாக திறந்து ஸ் என்ற ஒலியை எழுப்புகின்றன. இதனால் இவைகளை பகுவாய் ஆமைகள் என்கின்றனர். ஆனால் ஆண் ஆமைகள் நீரை விட்டு ஒருபோதும் வெளிவருவதில்லையே. வெயில் காய வேண்டிய தருணம் தவிர பெண் ஆமைகள் இனம் பெருக்க முட்டையிட மணல் பகுதியை நாடி மெய்வருத்தம் பாராமல் அபாயங்களை எதிர்கொண்டு நீரை விட்டு நீண்ட தொலைவு சென்று திரும்புகின்றன. அடைகாத்து குஞ்சுகளை பேணி காக்கும் பழக்கம் ஆண் ஆமைகளின் வரலாற்றிலேயே கிடையாதே. ஒருவேளை நப்பசிலையார் தன் கவிதைக்கு மெருகூட்ட அவ்வாறு எழுதினாரோ? இந்த உண்மையை எப்படி பிறருக்கு தெரியப்படுத்துவது என்று தோன்றிய சமயத்தில் பெண் ஆமை நீரை அடைந்து விட்டது. மேலும் நினைக்க நேரம் இல்லை. என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிவராமலா போகும் என்ற ஏக்கத்துடன் நீருக்குள் அது நீந்தி மறைந்தது. படம் நன்றி. எஸ் டேவிட்சன் கன்னியாகுமரி மாவட்டம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்.